சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 16, 2022. தலைப்பு: பிராயச்சித்தம் கோட்பாடு. கோல்டன் உரை. வெளிப்படுத்தின விசேஷம்: இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: யோவான். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதுமல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பாடம் பிரசங்கம். பைபிளில் இருந்தது. யோவான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். மத்தேயு. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பேல்செபுலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றப்படியல்ல என்றார்கள். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்தது. அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதாயிருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் பேல்செபுலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயந்தீர்க்கிறவர்களாயிருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. யோவான். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரிக்காலமுமாயிருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலோமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியினால் விசுவாசியாமலிருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதுமில்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். யோவான். ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படியிருந்தும் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனெவனும் இருளில் ராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற்போனால் அவனை நான் நியாயந்தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை இரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிறதொன்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாயிருக்கிறதென்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். யோவான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ரோமர். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவுமல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். யோவான். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவமில்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவுமில்லை, அவரை அறியவுமில்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எபிரேயர். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். கொரிந்தியர். இப்படியிருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். யோவான். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனெவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுள், மனிதனின் தெய்வீக கொள்கை மற்றும் கடவுளின் சாயலில் உள்ள மனிதன் பிரிக்க முடியாத இணக்கமான மற்றும் நித்தியமானவர்கள். கடவுளும் மனிதனும் ஒன்றல்ல, ஆனால் தெய்வீக அறிவியலின் வரிசையில் கடவுளும் மனிதனும் இணைந்து வாழ்கிறார்கள் மற்றும் நித்தியமானவர்கள். கடவுள் பெற்றோர் மனம், மனிதன் கடவுளின் ஆன்மீக சந்ததி. இயேசுவின் பிராயச்சித்தம் தெய்வீக திறமையான அன்பின் சான்றாக கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுளுடன் மனிதனின் ஐக்கியத்தை வெளிப்படுத்துவதாக நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். கிறிஸ்துவின் பிராயச்சித்தம் மனிதனை கடவுளுடன் சமரசம் செய்கிறது. கடவுள் மனிதனுடன் அல்ல, ஏனெனில் கிறிஸ்துவின் தெய்வீக கோட்பாடு கடவுள் மனிதனுக்கு உண்மையான அன்பின் உணர்வை இயேசுவின் போதனைகளின் தெய்வீக கொள்கையை வழங்குவதன் மூலம் மனிதனை கடவுளுடன் சமரசம் செய்ய இயேசு உதவினார். மேலும் இந்த உண்மையான அன்பின் உணர்வு மனிதனை பொருள், பாவம் மற்றும் மரணம் ஆகியவற்றின் சட்டத்திலிருந்து ஆவியின் சட்டத்தால் மீட்கிறது. தெய்வீக அன்பின் சட்டம். கிறிஸ்து ஆவியானவர், இது இயேசு தனது சொந்த கூற்றுகளில் சுட்டிக்காட்டினார். நானே வழி, சத்தியம் மற்றும் ஜீவன். நானும் என் தந்தையும் ஒன்று. இந்த கிறிஸ்து அல்லது மனிதனாகிய இயேசுவின் தெய்வீகம், அவரது தெய்வீக இயல்பு, தெய்வீகத்தன்மை அவரை உயிர்ப்பித்தது. தெய்வீக உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பு ஆகியவை பாவம், நோய் மற்றும் மரணத்தின் மீது இயேசுவுக்கு அதிகாரம் அளித்தன. வானத்தின் அறிவியலை வெளிப்படுத்துவது. கடவுள் என்றால் என்ன, அவர் மனிதனுக்கு என்ன செய்கிறார் என்பதை நிரூபிப்பதே அவரது நோக்கம். இயேசு பாவத்தை துரத்துவதற்கு முன் அதை கண்டுபிடித்து கடிந்து கொண்டார். நோய்வாய்ப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி அவர் சாத்தான் அவளை கட்டிவிட்டதாக கூறினார். மேலும் பேதுருவிடம், நீ எனக்கு ஒரு குற்றம் என்று கூறினார். பாவம், வியாதி, மரணம் ஆகியவற்றை எப்படி அழிக்க வேண்டும் என்று மனிதர்களுக்கு கற்பித்து காட்டினார். பழங்கால மரத்தை பற்றி, அது வெட்டப்பட்டது என்றார். எனக்கு பின்னால் போ சாத்தானே என்பதுதான் அவர் தவறுக்காக வைத்திருந்த ஒரே சிவில் தண்டனை. இயேசுவின் கண்டனம் சுட்டிக்காட்டப்பட்டது மற்றும் கடுமையானது என்பதற்கு இன்னும் வலுவான சான்றுகள் அவருடைய சொந்த வார்த்தைகளில் காணப்படுகின்றன. அவர் பிசாசுகளை துரத்தும் போதும், நோய்வாய்ப்பட்டவர்களையும் பாவம் செய்தவர்களையும் குணப்படுத்திய போது இது போன்ற பலவந்தமான வார்த்தைகளின் அவசியத்தை காட்டுகிறது. பிழையை கைவிடுவது அதன் தவறான கூற்றுகளின் பொருள் உணர்வை இழக்கிறது. பாவம் மற்றும் நோயின் மீது தனது கட்டுப்பாட்டை வெளிப்படுத்திய போதிலும் சிறந்த போதகர் மற்றவர்களை தங்கள் சொந்த பக்திக்கு தேவையான சான்றுகளை வழங்குவதிலிருந்து எந்த வகையிலும் விடுவிக்கவில்லை. அவர் அவர்களின் வழிகாட்டுதலுக்காக உழைத்தார். அவர் செய்ததை போலவே அவர்கள் இந்த சக்தியை நிரூபிக்கவும் அதன் தெய்வீக கொள்கையை புரிந்து கொள்ளவும் ஆசிரியர் மீது உள்ள மறைமுக நம்பிக்கையும் அவர் மீது நாம் செலுத்தும் அனைத்து உணர்வு பூர்வமான அன்பும் மட்டுமே நம்மை ஒருபோதும் அவரை பின்பற்றுபவர்களாக ஆக்காது. நாமும் சென்று அவ்வாறே செய்ய வேண்டும். இல்லையெனில் நமது எஜமானர் உழைத்து அனுபவித்த பெரும் ஆசீர்வாதங்களை நாம் மேம்படுத்தவில்லை. பரலோகத்திற்கு ஒரே ஒரு வழி உள்ளது. நல்லிணக்கம் மற்றும் தெய்வீக அறிவியலில் கிறிஸ்து இந்த வழியை காட்டுகிறது. நன்மை, கடவுள் மற்றும் அவரது பிரதிபலிப்பை தவிர வேறு எந்த யதார்த்தத்தையும் அறியாதது, வாழ்க்கையின் வேறு எந்த உணர்வும் இல்லாதது மற்றும் புலன்களின் வலி மற்றும் இன்பம் என்று அழைக்கப்படுவதை விட உயர்ந்ததாக உயர்வது. அசுத்தத்தின் மீது பரிசுத்தத்தை ஊற்றுவது, அதை விட்டுவிடாத போது பாவம் மன்னிக்கப்படும் என்று எண்ணுவது, கொச்சுக்களை வடிகட்டுவது மற்றும் உட்டகங்களை விழுங்குவது போன்ற முட்டாள்தனமானது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள அறிவியல் ஒற்றுமையை வாழ்க்கை நடைமுறையில் உருவாக்க வேண்டும். மேலும் கடவுளின் விருப்பம் உலகளவில் செய்யப்பட வேண்டும். அழியாமை, எல்லையற்ற சுதந்திரம் மற்றும் பாவமற்ற உணர்வு ஆகியவற்றில் நாம் மகிழ்ச்சியடையும் பிழையிலிருந்து இறுதி விடுதலையானது. மலர்களின் பாதைகள் வழியாகவோ அல்லது ஒருவரின் நம்பிக்கையை மற்றொருவரின் மோசமான முயற்சியில் ஈடுபடுத்துவதன் மூலமாகவோ அடைய முடியாதது. கோபம் நீதியானது அல்லது தெய்வீகம் மனித துன்பத்தால் அமைதியடைகிறது என்று நம்புபவர் கடவுளை புரிந்து கொள்ளவில்லை. நீதிக்கு பாவியின் சீர்திருத்தம் தேவை. ஞானம் மற்றும் அன்பு நம்மை பாவத்திலிருந்து காப்பாற்ற பல சுய தியாகங்கள் தேவைப்படலாம். ஒரு தியாகம் எவ்வளவு பெரியது என்றாலும் பாவத்தின் கடனை அடைப்பதற்கு போதாது. பாவநிவர்த்திக்கு பாவியின் பங்கில் நிலையான சுய தீக்குளிப்பு தேவைப்படுகிறது. கடவுளின் கோபம் அவருடைய அன்பு மகன் மீது வெளிப்பட வேண்டும் என்பது தெய்வீக இயற்கைக்கு மாறானது. அத்தகைய கோட்பாடு மனிதனால் உருவாக்கப்பட்டதாகும். பிராயச்சித்தம் என்பது இறையியலில் ஒரு கடினமான பிரச்சனை. ஆனால் அதன் அறிவியல் விளக்கம் என்னவென்றால், துன்பம் என்பது பாவ உணர்வின் பிழையாகும். இது உண்மை அழிக்கிறது. இறுதியில் பாவம் மற்றும் துன்பம் இரண்டும் நித்திய அன்பின் காலடியில் விழும். ஆன்மாவை கட்டுப்படுத்த அனுமதிக்கும் வகையில் பொருள் உணர்வின் பிழைகளை நாம் போதுமான அளவு வெற்றி பெற்றிருந்தால், பாவத்தை வெறுத்து ஒவ்வொரு முகமூடியின் கீழும் அதை கண்டிப்போம். இந்த வழியில் மட்டுமே நாம் நம் எதிரிகளை ஆசீர்வதிக்க முடியும். இருப்பினும் அவர்கள் நம் வார்த்தைகளை அவ்வளவு அர்த்தப்படுத்துவதில்லை. நாம் நம்மை தேர்ந்தெடுக்க முடியாதது. ஆனால் இயேசு கற்பித்த வழியில் நம்முடைய இரட்சிப்பை செய்ய வேண்டும். சாந்தம் மற்றும் வலிமையுடன் அவர் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவித்தார். சீடர் ஆன்மீக ரீதியில் முன்னேறினால் அவர் உள்ளே நுழைய முயற்சி செய்கிறார். அவர் தொடர்ந்து ஜட உணர்விலிருந்து விலகி ஆவியின் அழியாத விஷயங்களை நோக்கி பார்க்கிறார். நேர்மையாக இருந்தால் அவர் ஆரம்பம் முதல் ஆர்வத்துடன் இருப்பார். மேலும் ஒவ்வொரு நாளும் சரியான திசையில் சிறிது லாபம் பெறுவார். கடைசியில் அவர் மகிழ்ச்சியுடன் தனது படிப்பை முடிக்கும் வரை. எங்கள் மாஸ்டர் மரணம் மற்றும் கல்லறையின் மீதான வெற்றியில் தெய்வீக அறிவியலை முழுமையாகவும் இறுதியாகவும் வெளிப்படுத்தினார். இயேசுவின் செயல் மனிதர்களின் அறிவொளி மற்றும் பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவற்றிலிருந்து முழு உலகத்தையும் இரட்சிப்பதற்காக இருந்தது. பவுல் எழுதுகிறார், நாம் சத்துருக்களாக இருந்த போது அவருடைய குமாரனின் மரணத்தினால் நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டால், சமரசப்படுத்தப்பட்டால் நாம் அவருடைய ஜீவனால் இரட்சிக்கப்படுவோம். அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட 3 நாட்களுக்கு பிறகு அவர் தனது சீடர்களுடன் பேசினார். துன்புறுத்துபவர்கள் அழியாத உண்மையையும் அன்பையும் ஒரு கல்லறையில் மறைக்க தவறிவிட்டனர். கடவுளுக்கு மகிமை, போராடும் இதயங்களுக்கு அமைதி. K. கிறிஸ்து மனித நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் வாசலில் இருந்து கல்லை தூக்கி எறிந்தார். மேலும் கடவுளில் உள்ள வாழ்க்கையை வெளிப்படுத்துதல் மற்றும் நிரூபிப்பதன் மூலம் மனிதனின் ஆன்மீக யோசனை மற்றும் அவரது தெய்வீக கொள்கையான அன்பின் மூலம் அவர்களை ஒரே நேரத்தில் சாத்தியமான நிலைக்கு உயர்த்தினார். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்று நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.